മാവീര മകുടം. ലെഫ്റ്റനന്റ് കേണൽ സിദ്ധാർത്ഥൻ.
വണങ്ങുകിറോ മഹാവീരനേ, വണങ്ങുകിറോ മഹാവീരനേ.
அமைதியான ஆளுமை, ஆர்ப்பாட்டமற்ற ஆற்றல். மட்டக்களப்பு மாவட்டத்தின் விடுதலை புலிகளின் தளப்பகுதி அடிப்படை பயிற்சி முகாம் ஒன்று நிறைவடைந்து புதிய போராளிகள் பல்வேறு முகாம்களுக்கும் அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அத்தகைய வழிகளில் இயல்பாக காணப்படும் புத்துணர்வும் கரகலப்பும் அவர்களின் முகங்களில் வெளிப்படையாக தெரிந்தது. ஆயினும் முகாமுக்கு வரவிருந்த புதிய போராளிகள் அநேகரின் முகங்களில் ஒரு வகையான கலக்கத்தையும் அவதானிக்க முடிந்தது. காரணத்தை ஊகிப்பது அவ்வளவு கடினமல்ல. படைத்துறை பயிற்சி பிரிவாக செயற்பட இந்த முகாம் சற்று வேறுபாடானதுதான். மிக கடுமையான விதிமுறைகளுக்கும் விசித்திரமான தண்டனைகளுக்கும் பெயர் பெற்றது. அதேவேளை ஆற்றல் விருத்திக்கு அது அடித்தளமாக இருந்தது. பாவம், நல்லா மாட்டுப்பட்டுள்ளது. இப்படித்தான் நின்று பிடிக்க போதுகளோ மூத்த போராளி ஒருவன் பரிதாபப்பட்டான். ஏனென்ன, உயிரையும் கொடுப்பமென்றுதானே போராட வந்த நாங்கள். நிச்சயம் இதுக்கு நின்று பிடிப்போம். மிக அமைதியான சுபாவம் கொண்டு அந்த புதிய போராளிகளிடமிருந்து வந்த நம்பிக்கையும் உறுதிமிக்க வார்த்தைகளும் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தன. தம்பி, உங்களோட பெயர் என்ன? சித்தார்த்தன். ஆம். அவனிடம் துணித்த அந்த நம்பிக்கை, உறுதி அவன் போராளியாக வாழ்ந்த காலம் முழுவதும் அவனிடம் நிறைந்தே இருந்தது. இன்னும் வலிமையாய் மட்டக்களப்பில் 1992 தனது தொடக்க பயிற்சியை நிறைவு செய்த சித்தா படைத்துறை பயிற்சி பிரிவிலே இணைக்கப்படுகிறார். இந்த பிரிவில் நின்று பிடிப்பது கஷ்டம் என்று கூறப்பட்ட அந்த நாட்களில் அவன் தன்னை மிக விரைவாக தகவமைத்துக் கொண்டான். தொடர்ச்சியான பயிற்சிகள், மிக கடினமான வேலைகள், புதிரான பாடங்கள், எதிரியின் தாக்குதல்கள், வலிந்த தாக்குதல்கள், முன்னெடுப்புகள் என்றிருந்த அந்த நாட்களில் சராசரிக்கு மேற்பட்ட ஒரு போராளியாக அவன் இனம் காணப்பட்டான். மிக அமைதியான சுபாவம், உதவும் பண்பும், கடினமான வேலைகளை கூட தானாக விரும்பி ஏற்றி செய்யும் பக்குவமும், அவனது செயல்திறனும் போராளிகள் மத்தியில் அவனுக்கு என்ற இடத்தை ஏற்படுத்திக் கொடுத்தன. பூநகரி கூட்டுப்படை முகாமிலான தவளை நடவடிக்கை வடதமிழத்தின் அவனது முதற்கலமாக அமைந்தது. அது சமர் முடிந்த கையோடு எடுதமட்டுவாழ் பகுதியிலே பயிற்சி ஆசிரியர்களுக்கான மேலதிக பயிற்சிகள் தொடங்கப்பட்டன. இந்த பயிற்சி காலத்தில் பயிற்றுவித்த ஆசிரியர்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவனது செயற்பாடுகள் அமைந்திருந்தன. அதேபோன்று அவன் பயிற்சி வழங்க தொடங்கிய போது வலிமையான பயிற்சி ஆசிரியர்கள் என்ற தோற்றப்பாட்டுக்கு அப்பால் ஒரு வேறுபாடான பயிற்சி ஆசிரியராக அவன் இனம் காணப்பட்டான். செயல்திறன், முன்மாதிரி, அணுகுமுறை என்பனவற்றால் சித்தா மாஸ்டர் என்ற பெயர் போராளிகளின் மனங்களில் நிறைவு பெற்ற நிலையப்பெற்ற ஒன்றாக மாறிவிட்டிருந்தது. படைத்துறை தொடர்பிலான தொழில்நுட்ப கற்கை நிறை ஒன்றை நிறைவு செய்து தென் தமிழிலம் திரும்ப தயாரான வேளை ஸ்ரீலங்கா படையினரால் முன்னறிப்பாய்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட புலிப்பாய்ச்சல் உட்பட்ட தாக்குதலில் பங்கு கொண்டான். இவற்றை தொடர்ந்து கோக்குளாய் ராணுவ முகாம் தாக்குதலிலும் பங்கெடுத்தான். அவன் சார்ந்த ஜெயந்தன் படையணி மீண்டும் தென் தமிழிலும் திரும்பிய போது சித்தாவும் புறப்பட்டான். பயிற்சி ஆசிரியர் பிரிவிலே 92 இணைந்து கொண்டவன் மிக விரைவிலேயே அப்பிரிவின் பொறுப்பாளராக உயர்ந்தான். அந்த காலகட்டத்தில் மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்ற பல தாக்குதல்களில் பங்கு கொண்டான். 1993 ஜெயந்திபாய ராணுவ முகாம் தாக்குதலோடு தொடங்க இவனது சமர்க்கள பட்டறிவு, மாவடி வேம்பு படை முகாம், கிண்ணியடி படை முகாம், குடாப்புக்கனை காவல்துறை நிலையம், பொழுகுணா வசரப்பு அதிரடி படை முகாம், மாவடி வம்பு படை முகாம், கரப்பள படை முகாம், பவுனதீவு படை முகாம் என விரிந்ததோடு விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட பல்வேறு பதுங்கி தாக்குதல்களும் முற்றுகை முறியடிப்புகளும் அந்த பட்டறிவுக்கு மேலும் வலுச்சேர்த்தன. ஜால்குடா நாட்டுக்கு பாதிரக்கவனர் ஸ்ரீலங்கா படை திறப்பு முன்னெடுத்த ஜெயசிக்குரு நடவடிக்கை தொடங்கப்பட்ட போது மீண்டும் தென் தமிழீழ படையணிகள் வன்னி நோக்கி விரைந்தன. எதிர்கொள்ளப் போகும் சமரின் பரிணாமத்தை கருத்தில் கொண்டு ஜெயந்தன் படையணியின் மீள் ஒழுங்கு செய்யப்பட்டது. இதன்போது ஆற்றல் மிக்க அணித்தலைவர்களில் தேவையும் உணரப்பட்டது. அந்த அடிப்படையில் ஒரு கொம்பனி கொமாண்டராக சித்தான் நியமனம் பெற்றான். அந்த நாட்களில் கொம்பனி கொமாண்டராக, கொம்பனி மேலாளராக குறித்ததொரு வேளையில் படையணியின் தாக்குதல் தலைவர் என பொறுப்பேற்று களங்களில் அணிகளை வழிநடத்தினான். ஏசி குழு எதிர்ச்சமர் முனையின் மாங்குள பகுதி முன்னணி காவலரன் பகுதியிலே அவனை காணலாம். விழுப்புண் மாறாத நிலையிலே அவன் இயல்பாக செயற்பட்டு கொண்டிருந்தான். என்ன சித்தா, வளமை போல காயம் மாற முதல் வந்தாச்சு போல, இது எத்தனையாவது? சித்தாவிடமிருந்து அந்த வளமையான புன்னகையை பதிலாக கிடைத்தது. முதல் மூன்று ஜெயசிக்கரோ நாலு, மொத்தம் ஏழு. அருகில் நின்ற போராளி அழுத்தமாய் கூறினான், இவன் என்ன மாதிரியான மனிதன்? ஏற்கனவே மூன்று முறை அதில் கரப்பலையில் மார்பை உடர்த்தறவை அவன் சாவின் வாசலுக்கு கொண்டு சென்றது. தாண்டி குளத்தில் காயமடைந்து அது மாற முன்பே களம் வந்தான். மீண்டும் பெரிய மடவில் அது மாற முன் மீண்டும் களம். அடுத்து ஓமந்தையில் குணமாக முன் மாங்குளம் வந்தான். மாங்குளத்திலும் அவனை தேடி ரவை வந்தது. இப்போது கையில் காயத்தோடு முன்னிலையில் ஓயாதலைகள் இரண்டு கிளிநொச்சி பிரிகேட் தளத்தை கைப்பற்றுவதற்கான தாக்குதல் தொடங்கின. இந்த தாக்குதல்களில் ஜெயந்தன் படையணியின் கொம்பனிகள் வெவ்வேறு முனைகளில் சண்டையிட வேண்டியிருந்தது. சித்தாவின் அணிக்கு கிளிநொச்சி குளப்பகுதி முன்னணி அரண் வரிசையை கைப்பற்றி குறித்த இலக்கு நோக்கி தாக்குதல் தொடுக்கும் பணி வழங்கப்பட்டது. நீர் நிறைந்திருந்த குளத்தின் ஊடாக மிக ரகசியமாக நகர வேண்டியிருந்தது. நகர்வை மிக சிறப்பாக செய்த அந்த அணி குளவண்டை கடந்து கொண்டிருந்த போது அங்கு சண்டை மூண்டது. சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் தரை அமைப்பில் சண்டை தொடங்கிவிட்டது. உக்கிரமான தாக்குதல். அந்த அணியின் வீரர்கள் அதன் தலைவனைப் போல் உறுதியானவர்கள், இறுதி வரை போராடக்கூடியவர்கள். அடுத்த நாள் கிளிநொச்சி பிரிகேட் தளம் அளிக்கப்பட்டு கிளிநொச்சி நகர் மீட்பு வெற்றி செய்தி வெளியாகி கொண்டிருந்தது. எங்கள் சித்தாத்தன் சித்தா குறித்ததொரு பயிற்சி திட்டம் தொடர்பாக கலைப்பதற்காக தேசிய தலைவர் அவர்களால் அழைக்கப்பட்டிருந்தார்கள் போராளிகள். மூத்த தலைவர்கள் சிலரோடு தேசிய தலைவர் உரையாடிக் கொண்டிருந்தார். அப்போது எல்லைப்படை வீரர்களுக்கான பயிற்சி பாசறைக்கு பொருத்தமான பெயர் சூட்ட வேண்டும் என்று மூத்த தளபதி ஒருவர் கோரிக்கை வைத்தார். பலரும் பல்வேறு பெயர்களை முன்மொழிந்தார்கள். தேசிய தலைவரின் முகத்தில் சிந்தனை ரேகைகள். சித்தா பயிற்சி பாசறை என்று பெயர் வையுங்கோ என்றார். லெப்டினல் சித்தா ஒரு அமைதியான சுபாவம் கொண்ட ஆற்றல் மிக்க பொறுப்பாளர், ஒரு நல்ல பயிற்சி ஆசிரியர், அணித்தலைவன், களத்தில் பல தடவை காயப்பட்டவர், கடைசி சண்டையில் கூட மிக உறுதியாக செயற்பட்டவர் என்று சித்தா மாஸ்டரை பற்றி தேசிய தலைவர்கள் கூறிக்கொண்டு போக எல்லோருக்கும் ஆச்சரியமாகவும் அதேவேளை மிக பெருமையாகவும் இருந்தது. ஒரு உண்மை வீரனுக்கு கிடைக்கக்கூடிய அதி உயர் மதிப்பு இதை தவிர எதுவாக இருக்க முடியும்? எங்கள் போராட்ட வரலாற்றில் ஒரே களத்தில் நான்கு முறை விழுப்புண்ணேற்று ஒவ்வொரு விழுப்புண்ணும் மாற முன்பே களம் வந்து படை நடத்திய வீரன் அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அந்த பெரும் சமர்க்களத்தில் அவன் ஐந்தாவது முறையாகவும் காயப்பட்டான். மீண்டும் அவன் களம் வரவில்லை, வரவே இல்லை. ஆம், சித்தா அமைதியான ஆளுமை, ஆர்ப்பாட்டமற்ற ஆற்றல். லெப்டினன்ட் கர்னல் சித்தார்த்தனின் மாவீர முகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே, எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே, எந்த மனசில் நீடா. நினைவு தெரிந்த நாள் முதல் இருவர் மூலவு அந்த அந்த நினைவை அழைத்து தானே அழுகுது உறவு. இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா, இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழடம். நண்பனே நண்பனே, தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா, எனது நண்பனே எந்த மனசில் நீயடா. மலரை போல மென்மை உன்னில் உண்டு, எரிமலையை போலே நின்றாய் பகைவரை வென்று. கடமை தானே மனிதம் என்று கருத்து சொன்னாய் அறிஞனே, கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவிஞனே. நண்பனே நண்பனே, தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா, எனது நண்பனே எந்த மனசில் நீ.